SBS தமிழ்.
வணக்கம் ராதாகிருஷ்ணன் அவர்களே.
வணக்கம்.
இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிர்பாராத அளவு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது, உங்களுக்கு எப்படிப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க?
என்னை பொறுத்த அளவில் நிச்சயமாக இது ஒரு எதிர்பாராத வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அளவுக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் என்று அனைவரும் கணித்திருந்தோம். ஆனால் அதுக்கு தனிப்பெரும்பான்மை வராது என்ற இடத்திலிருந்துதான் நாம எல்லாம் அந்த கணிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியாமலே ஒரு சைலண்ட் மோடி அலை வட இந்தியாவில எம்பாடும் வீசியுள்ளது. அது ஏறத்தால கர்நாடகத்திலிருந்து, தெற்கில் இருக்கின்ற கர்நாடகத்திலிருந்து ஆரம்பித்து வடக்கில் இருக்கின்ற குவஹாத்தி வரையிலான இடத்தில் போய் சேர்ந்து எல்லா இடத்துலயுமே ஒரு கம்ப்ளீட் அந்த பாஜகவனுடைய அந்த கலரான அந்த ஃபேஷன் சின்ன கலர் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது. இது நிச்சயமாக யாரும் கவனிக்கவில்லை. காங்கிரஸ் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையும் என்றும் யாரும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் போன அந்த 5 வருடங்களில் நடந்த பல நிகழ்வுகள், அது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையானாலும் சரி, இல்ல ஜிஎஸ்டியினுடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்த குறைபாடுகள் ஆனாலும் சரி, இல்ல இந்த பாலாகோட் தாக்குதல், புல்வாமா அட்டாக், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆனாலும் சரி, பல பிரச்சனைகள்ல வந்து நரேந்திர மோடி அரசு தன்னுடைய அந்த தாக்குதல் தேவை இல்லை என்றால் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு செயல்படவில்லை. ஒரு பிலோபார் அரசாங்க ஆகத்தான் இந்த அரசாங்கத்தை பார்த்தார்கள். அதே மாதிரி தான் இந்த ஒரு ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய கவர்னர் விட்டு சென்றதானாலும் சரி, பல பிரச்சனைகளில் வந்து மோடி அரசாங்கம் தன்னுடைய அந்த நடத்தையை வந்து ஏதோ ரொம்ப பாரபட்சமாக செயல்படுற மாதிரி இருந்தது. இதை தொடர்ந்துதான் பல இடங்களில் வந்து விவசாயிகளினுடைய பெரும் போராட்டங்கள், அது ராஜஸ்தான் ஆனாலும் சரி, மகாராஷ்டிரா ஆனாலும் சரி, டெல்லியிலேயே வந்து பல விவசாய போராட்டங்கள் நடந்தன. இதையெல்லாம் தாண்டி ஒரு மோடி அலை வீசி எல்லாத்தையும் அதிசயப்படும் விதத்தில் வந்து ஒரு வெற்றி அமைந்திருக்கிறதாக நான் காண்கிறேன். இது யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றியாக, அதாவது பாஜகவை சார்ந்த சில ஊடகங்களும் அதே போல பத்திரிகையாளர்களும் இதை கண்டார்களே தவிர, நடுநிலையான பத்திரிகைகள் வந்து கூமி கபூர் என்ற ஒரே ஒரு நபர் தான் ஒரு 3 நாள் முன்னாடி வந்து அன்சீயிங் தி வேவ் அப்படின்னு ஒரு கட்டுரையை வந்து ஆங்கிலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியுள்ளார். பாக்கி யாருமே இந்த மாதிரி ஒரு அலையை எதிர்பார்க்கவில்லை.
சரி, இப்ப காங்கிரஸோட எதிர்காலம் எப்படி இருக்கு, குறிப்பாக ராகுல் காந்தியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு உங்களுக்கு படுது?
இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நான் கூறியிருந்தேன், அதாவது ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், நரேந்திர மோடி இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் அவருடைய இடமே காலியாகிவிடும். அதாவது அவர் வந்து கட்சியில் இருக்கின்ற அவருடைய இடம் நிச்சயமாக ஒரு நிரந்தரமான இடமாக இருக்காது என்ற அந்த ஒரு நிதர்சனம் இருந்தது. ராகுல் காந்தியை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தை நம்பி இருக்கின்ற கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டதனால் அவருக்கு அந்த அழுத்தங்கள் கிடையாது. அப்போ தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் வந்து ஒருவர் எடுப்பாரோ அந்த நடவடிக்கை அனைத்துமே நரேந்திர மோடியை பொறுத்தவரை இது ஒரு போராக இருந்தது. இந்த தேர்தல் என்றது ஒரு பெரும் போராக இருந்தது. ராகுல் காந்தியை பொறுத்தவரை இது அந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்ததாக தெரியவில்லை. அதாவது தன்னுடைய இடத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியினுடைய அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலேயும் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் என்ன கூறுவார்கள் என்றால், ஆம் நாம் தோற்றுவிட்டோம், அப்படி இருந்தும் கூட அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்ப நாம எல்லாருமே வந்து இந்த நம்மளுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், நீங்கள் ஒருத்தர் மட்டும் செய்யக்கூடாது என்ற இந்த அளவுக்கு சைக்கோஃபென்சி இருக்கின்ற ஒரு கட்சி வேற இந்த நாட்டில் கிடையாது. அதனால ஒரு குடும்பத்தை சார்ந்த அரசியல் பிராக்டிஸ் செய்கின்றது காங்கிரசுக்கு நிச்சயமாக ராகுல் காந்தியினுடைய இடத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராகுல் காந்தியே முன் வந்து அவர் வேண்டாம் என்ற இந்த பதவியை தூக்கி விலகினாலும் சரி, எப்படி சோனியா காந்தியினுடைய கேஸில் வந்து அவர் வந்து மறுபடியும் சோனியா காந்தியை வந்து காங்கிரசினுடைய தலைவி ஆக்கினாரோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கேயும் நிலவுள்ளது. ராகுல் காந்தியை நிச்சயமாக இவர்கள் வந்து ரிசைன் செய்ய அனுமதிக்க மாட்டார் என்றதுதான் என்னுடைய கணிப்பு.
இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல இப்ப திமுகவுக்கு ஒரு அமோக வெற்றி கிடைச்சிருந்தாலும் கூட அவர்களால் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அமோக வெற்றியை வந்து பெற முடியலை, அதனால ஆட்சி மாற்றம் நடக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து அந்த வகையில பார்த்தா திமுகவுக்கு இது ஒரு ஏமாற்றமான ஒரு வெற்றி தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஆமாம், நிச்சயமாக அப்படித்தான் அமைந்துள்ளது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இங்க இருக்குது. அதாவது நரேந்திர மோடியினுடைய வெற்றி டெல்லியில் வந்திருந்தால் அதிமுகவினுடைய வெற்றி தோல்வி வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு நரேந்திர மோடி டெல்லியில் ஜெயித்தால் அதிமுக ஆட்சி இங்க எப்படியும் தொடரும். அதாவது இப்ப வந்து திமுகவை பொறுத்தவரை திமுக 22 சீட் இந்த 22 இடைத்தேர்தல்கள் நடந்துள்ளது. இப்போது அந்த 22 இடங்களிலும் திமுக ஜெயிச்சிருந்தால் கூட நரேந்திர மோடி இல்லை என்றால் பாஜக ஆட்சி வந்து டெல்லியில் இருக்கும் வரை எடப்பாடி ஆட்சி இங்க பிரச்சனையே கிடையாது. அதுதான் நம்ம சென்ற பிப்ரவரி 2017 இருந்து இந்த நிகழ்வை தான் பார்த்துக் கொண்டு வருகிறோம். எப்படி ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை வந்து பாஜகவினுடைய சப்போர்ட்னால் அவர்கள் வந்து தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அதே நிகழ்வு நடந்திருக்கும். ஆனால் இப்ப எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி கூட இந்த 22 இடைத்தேர்தலில் தான் மிக அதிகமாக கவனம் செலுத்தியுள்ளார். அது ஏன் அந்த கவனம் செலுத்தி உள்ளார் என்றால் அவருக்கே வந்து ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருந்தது. அது நரேந்திர மோடி வரவில்லை என்றால், இல்லை என்றால் நரேந்திர மோடியை சார்ந்தவர்கள் வந்து ஒரு பெரு தனிப்பெரும்பான்மை வராத பட்சத்தில் நிச்சயமாக தமிழக அரசுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்று அந்த ஒரு கருத்தில் அடிப்படையில் இந்த 22 தொகுதிகள் தான் அவர் முக்கியமாக கான்சென்ட்ரேட் செய்தார். அந்த அளவுக்கு அவர் வந்து நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து அவர் வந்து கவனிக்கவில்லை என்று நான் கூறுவேன். இது நம் முன்னடையே பதிவு செய்த ஒரு கருத்து கூட ஆகி இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் இது கான்சென்ட்ரேட் செய்ததுனாலதான் இப்போது ஒரு 9 சீட்டை வந்து ஜெயிக்க முடிந்தது. இது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க முடியும். அது என்னவா இருந்தா கூட இப்ப 22 சீட்டு ஜெயித்தால் கூட இன்னைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவு தான். ஏனென்றால் மத்தியில் வந்து வருகின்ற ஆட்சி வந்து அவருக்கு எதிரான ஒரு ஆட்சியாகத்தான், அவருக்கு இவருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கையை தான் பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த காரணத்துக்காக ஸ்டாலினுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வந்தால் கூட, அதாவது 37 சீட்டு ஜெயித்தால் கூட, அவருடைய கூட்டணி ஜெயித்தால் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வெற்றியாகத்தான் பலரும் இதை கணிக்கிறார்கள்.
அதிமுக கூட்டணியில இடம்பெற்ற பாட்டாளிமிக்க கட்சி ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், ஓரளவு காணாமற் போய்விட்டன அப்படின்னு சொல்லலாமா?
ஆம், அதுதான் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு சீட்டாவது ஜெயிக்காத ஒரு கட்சியை வந்து நிச்சயமாக அது பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நிச்சயமாக அது ஒரு பெரும் குறையாகத்தான் எல்லாரும் பார்க்க முடியும். பாமகவை பொறுத்தவரை அங்க அவங்களுடைய அந்த 5.5% வாக்கு வங்கி அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது என்றதுக்கு மறுபடியும் நிரூபித்துள்ளார்கள். அந்த அளவுக்கு தேமுதிகவினால் முடியவில்லை, மறுபடியும் அவங்களுடைய வாக்கு வாங்கி சரிந்து ஏறத்தால 2.4% ஆயிருக்கிறது. இவர்களையோட அதிகமாகத்தான் இந்த முறை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தமிழகத்தில் ஏறத்தால 3% வாக்குகள் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெற்றுள்ளது. அப்ப அப்படி பார்க்கும்போது தேமுதிகவுக்கு பெரும் ஒரு சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு சரிவு நிச்சயமாக பாமகவுக்கு ஏற்படவில்லை. அப்படி இருந்தும் கூட பாராளுமன்றத்தில் ஒரு நபர் கூட அவர்களால் அனுப்பி வைக்க முடியாத இந்த சூழ்நிலையில் இது ஒரு பெரும் தோல்வியாகத்தான் இரு கட்சிகளுக்கும் வந்து அமைந்துள்ளது என்றது ஒரு நிதர்சனம் தான்.
அடுத்து இந்த சிறு கட்சிகளாக குறிப்பாக கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம், டிடிவி தினகரனின் அமமுக, சீமானின் நாம் தமிழர், இந்த கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருந்தா கூட அவங்க பெற்றிருக்கின்ற வாக்குகள் எதை காட்டுகின்றன?
முக்கியமாக தமிழ் தேசியத்துக்கு தமிழகத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அது மிக குறுகிய ஒரு இடம் என்றது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஓட்டுகள் காமிக்கின்றது. அது ஏறத்தாழ அதே 10% ஓட்டுகள் தான் போன தேர்தல் என்ன எடுத்தார்களோ, ஏறத்தாழ ஒரு 0.5% அந்த பக்கம் இந்த பக்கம் இவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சியினால் எடுக்க முடியும். அது ஏனென்றால் தமிழ் தேசியத்துக்குள்ளால அந்த ஒரு கொள்கைக்குள்ளால ஒதுங்கி போனதுனால, அடங்கி போனதுனால நிச்சயமாக சீமானுடைய கட்சிக்கு அதிலிருந்து விடுவு கிடையாது. குறுகிய கண்ணோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே வராவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் மாற்றம் கொண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது. அது மறுபடியும் ஒரு உண்மையாக இந்த தேர்தலில் வந்து பிரதிபலிக்கிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை கமல்ஹாசனுடைய கட்சி, கமல்ஹாசனை பொறுத்தவரை அவர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவரோட 3rd force வர முடியவில்லை. அதாவது தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் ஒரு 3வது கட்சிக்கு அல்ல என்றால் ஒரு 3rd force இடம் கிடையாது என்று இந்த தேர்தல் மறுபடியும் உணர்த்தியுள்ளது. இதேதான் பல காலங்களாக வருகின்ற தேர்தல் இதேதான் நமக்கு உணர்த்தியுள்ளது. ஒன்னோ அதிமுகவை சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் திமுகவை சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஒரு இடமில்லை என்ற ஒரு பிரச்சனை தான் தமிழகத்தில் இதுவரையா உள்ளது. இது ஏன் நான் இப்படி கூறுகிறேன் என்றால், நீங்கள் வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தால் ஒரு காங்கிரசினுடைய வாக்கு சதவீதம் ஏறத்தாழ 12-12.5% இந்த முறை வந்துள்ளது. அது முழுக்க முழுக்க திமுகவினுடைய வாக்கு வங்கியாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு கூட ஒரு கமல்ஹாசனாலோ இல்லை என்றால் ஒரு டிடிவி தினகரனாலோ வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு 3வது அணிக்கான அல்லது 3rd-4th இடம் கிடையாது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை டிடிவி தினகரன் என்னுடைய பார்வையில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஓட்டு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக அவர் ஒரு 11th force தமிழகத்தில் மாறுவார் என்று நான் கூறியிருந்தேன். அதை தான் நான் இப்பவும் கூற விரும்புகிறேன். 3 அசம்பிளி தொகுதியில் மட்டும்தான் டிடிவி தினகரனை பொறுத்தவரை குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி இந்த 3 தொகுதிகளை தவிர்த்து பாக்கி 1 தொகுதியில் கூட டிடிவி தினகரனுடைய ஆட்கள் ஒரு பெரும் ஆளுமையாக, இல்லை என்றால் வெற்றி தோல்விக்கு இடையில் நிற்க வேண்டிய ஒரு சக்தியாக அவர்கள் மாறவில்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, கமல் ஆனாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆனாலும் சரி, இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தது என்னவென்றால் இந்த கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கூட்டணி இருக்காவிட்டால் அவர்கள் வந்து தமிழக அரசியலை பொறுத்தவரை அவர்கள் இரலவெண்டாக இருப்பார்கள் என்றுதான் தெரிகிறது.
இவ்வளவுக்கு மோடி அலை வீசியும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால் இன்னும் கூட கால் ஊன்ற முடியாமல் இருக்கிறது. அது வைத்திருந்த ஒரே ஒரு தொகுதியான கன்னியாகுமரி தொகுதியை இழந்துள்ளது. அதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
கன்னியாகுமரி மக்கள் வந்து மத அடிப்படையில் வாக்குகள் அளித்து கொண்டு வந்தார்கள். அதே தான் போன தேர்தலையும் பார்த்தோம். போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லாருமே தனியார் என்ற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாக தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு வாக்கு சேகரிக்க முடியுமோ அதே வாக்குகள் தான் இந்த ஒரு முறையும் தக்க வைத்துள்ளது. அதாவது ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸும் கிடையாது, டிக்ரீஸும் கிடையாது, 3.7% அவங்களுக்கு வந்துள்ளது. அந்த அளவுக்கு தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துள்ளார்களே தவிர வளர இயலாது. வளர ஏன் இயலாதுன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை மோடி என்ற அந்த நபர் வந்து தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை, தமிழகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்ற அந்த கருத்தை வந்து மிக ஆணித்தனமான ஸ்டாலினாலும் சரி, அதே போல ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளானாலும் சரி மக்களை உணர்த்தியுள்ளார்கள், மக்களை எடுத்து சென்றார்கள். அப்போ அது ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் வந்து ஆரம்பித்து பாக்கி எந்த ஒரு பிரச்சனையாலும் சரி, வேலை வாய்ப்பின்மையினுடைய பிரச்சனையானாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தமிழக மக்கள் அவ்வளவு பூர்வமாக கவனித்துக் கொண்டு அவர்களுக்கு புரிகின்ற ஒரு இடத்தில் இல்லை என்றால் புரிகின்ற பாஷையில் வந்து உணர்த்தியுள்ளார்கள். அப்ப நரேந்திர மோடி இந்தியாவுக்கு நல்லதில்லை, நரேந்திர மோடி தமிழகத்துக்கும் நல்லதில்லை என்ற அந்த கருத்தை, ஏனென்றால் பாஜகவே நரேந்திர மோடியை மையமாக வைத்துதான் இந்த தேர்தலை சந்தித்துள்ளது. அந்த ஒரு இடத்திலிருந்து பார்க்கும்போது இது மிக எளிதாக விட்டது, ஸ்டாலினை போல நபர்களுக்கும் எளிதாக விட்டது. மோடியை டார்கெட் செய்து மோடி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று கொண்டு வரும்போது இந்த ஒரு காரணத்தினாலேயே பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் வந்து தமிழகத்திலும் மட்டும்தான் பார்க்கிறோம், கேரளத்தில் கூட அதிகரித்துள்ளது, ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான், இங்கே மட்டுக்கும் பார்த்தால் தமிழகத்தில் மட்டும்தான் அதே நிலையில் இருக்கிறது.
மிக்க நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.